yesterday about what it means to walk in Jesus' footsteps.
நேற்று தினத்திலே இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம்.
When God sent his son into this world, it was not only to die for our sins.
தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின பொழுது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக மட்டும் அவர் அனுப்பப்படவில்லை.
He also sent him to show us how we should live on this earth.
இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவும் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
These are two things.
இவைகள் இரண்டு காரியங்கள்.
Most Christians know only one.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுதான் தெரியும்.
And that is why their life is not happy.
ஆகவேதான் அவருடைய ஜீவியம் வாழ்க்கை சந்தோஷமானதாக இல்லை.
It is not satisfying.
அது திருப்திகரமானதாக இல்லை.
Even many people who call themselves believers,
விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற அநேகர்,
if you were to ask them to be really honest,
உண்மையாகவே நீங்கள் நேர்மையாக சொல்லுங்கள் என்று கேட்டால்,
they will admit that their life is not really satisfying.
அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அவர்களுக்கு திருப்தி இல்லை என்பதைத்தான் அவர்கள் சொல்வார்கள்.
And the home life of many believers is not much different from the home life of unbelievers.
அவிசுவாசிகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அநேக விசுவாசிகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லாமல் காணப்படுகிறது.
They may have prayers and Bible reading in the believers' house which the unbelievers don't have.
விசுவாசிகள் வீட்டிலே அவிசுவாசிகள் வீட்டில் இல்லாதது போல வேத வாசிப்பும் ஜெபமும் இருக்கிறது.
But the way people in the home behave with each other,
ஆனால் குடும்பத்திலே ஒருவரோடொருவர் நடந்து கொள்கிற விதம்,
there is not much difference.
அதில் அவ்வளவு வித்தியாசமே இல்லை.
What is the reason?
அதற்கு என்ன காரணம்?
Because the devil has blinded their eyes to the second part of the truth.
இந்த சத்தியத்தின் இரண்டாவது பகுதிக்கு இசாத்தானவன் அனைவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான்.
Jesus said, it is only when you know the truth that you will become free.
சத்தியத்தை அறிந்தால் தான் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொன்னார்.
I told you yesterday that when you are afraid of men, that is like being a bird caught in a snare.
நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பயப்படும் பொழுது நேற்று சொன்னது போல அது ஒரு பறவை கண்ணிலே மாட்டிக்கொண்டது போல இருக்கிறது.
God doesn't want us to be like birds caught in a snare.
ஒரு பறவை கண்ணிலே சிக்கினது போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை.
He wants us to be like the birds flying in the air.
வானத்திலே பறக்கிற ஆகாயத்து பறவைகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
He wants us to be spiritually free.
ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விடுதலையானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And that's why he wants us to be free from the fear of all human beings.
ஆகவேதான் எல்லா மனுஷருடைய பயத்திலிருந்தும் நாம் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That is how Jesus lived on this earth.
இப்படித்தான் இயேசுவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
Jesus was not afraid of any person.
எந்த ஒரு மனிதனை குறித்தும் இயேசு பயப்பட்டதே இல்லை.
You remember once when he was standing before Pilate?
பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு நின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
And Pilate asked him, where are you from?
நீங்க எங்க இருந்து வருகிறாய் என்று பிலாத்து கேட்டான்.
And Jesus wouldn't answer him.
இயேசு பதில் சொல்லவில்லை.
Pilate got angry. Where are you from?
பிலாத்துவுக்கு கோபம் வந்து எங்க இருந்து வந்திருக்காய்?
He wouldn't answer. Jesus wouldn't answer.
இயேசு பதில் சொல்லவில்லை.
And Pilate got more angry.
பிலாத்துக்கு இன்னும் அதிகமாய் கோபம் வந்தது.
And he said, don't you know I have power to crucify you or power to release you?
உன்னை சிலுவிலே அறைவதற்கும் விடுதலையாக்குவதற்கும் எனக்கு வல்லமை அதிகாரம் இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்.
Then Jesus quietly said,
அமைதியாக இயேசு அப்பொழுது சொன்னார்,
you can have no power over me unless my father gives it to you from above.
மேலிருந்து பிதாவானவர் உனக்கு அதிகாரம் கொடுத்தாலொழிய உனக்கு என் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று இயேசு சொன்னார்.
Pilate sat there trembling when he heard that.
பிலாத்து அதை கேட்டபொழுது அவன் நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
It was Pilate who was afraid of Jesus. Jesus was not afraid of Pilate.
பிலாத்துக்காக இயேசு பயப்படவில்லை. இயேசுவை பார்த்து பிலாத்து தான் பயந்து நடினான்.
That's how Jesus lived on the earth.
இப்படித்தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
Because he pleased his father.
ஏனென்றால் அவர் தம்முடைய பிதாவை பிரியப்படுத்தினார்.
He never feared any man.
எந்த மனிதனுக்கும் அவர் பயப்படவே இல்லை.
Now you can look at that life and admire it.
நீங்கள் இந்த வாழ்க்கையை பார்த்து அதை நீங்கள் மெச்சிக்கொள்ளலாம், பாராட்டலாம்.
But Jesus never said admire me. He always said follow me.
இயேசு ஒருபொழுதும் என்னை பார்த்து புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார்.
So as I said in the beginning, God sent his son not only to die for our sins,
நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் வரவில்லை,
but he sent his son to live on this earth to show us how a human being should live.
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியாக கூட பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
God could have sent his son to earth as a full grown man.
பிதாவானவர் தம்முடைய குமாரனை முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பி இருந்திருக்கலாம்.
He could have died for our sin.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருந்திருக்கலாம்.
There was no need for him to live 33 years.
33.5 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற தேவையில்லையே.
If he only came to die for our sins, why did he have to live 33 years?
நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்காக மட்டும் வந்தாரே ஆனால் ஏன் பின்னர் அவர் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும்?
He could have come from heaven as a full grown man and been crucified.
முழு மனிதனாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையில் அறையப்பட்டிருந்திருக்கலாமே.
He need have stayed on earth just one day.
இந்த பூமியில ஒரே ஒரு நாள் தங்கியிருந்தால் போதுமானதா
என்று
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறுத்திருந்திருக்க முடியும்.
But it was more than that.
ஆனால் அதை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை செய்வதற்காக
He came to be an example.
அவர் ஒரு மாதிரியா இருக்கும்படியாக வந்தார்.
And that is the truth which the devil has blinded many people from seeing.
இந்த சத்தியத்தை காணக்கூடாதபடிக்கு பிசாசு அநேகருடைய கண்களை சூடாக்கியிருக்கிறான்.
Just like many people have not seen that he died for their sins.
தன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை காணக்கூடாத குருடராக இருப்பது போல.
In the same way, many Christians have not seen that Jesus is to be their example and we must follow in his footsteps.
அதே போலத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்னுடைய மாதிரி என்றும் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் காணக்கூடாத குருடர்களாக இருக்கிறார்கள்.
Let me read you this verse in 1 Peter chapter 2 and verse 21.
1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கட்டும்.
Here we see almost exactly what I was just telling you.
நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதையே நாம் இங்கே பார்க்கிறோம்.
Christ, the last part it says, has left us an example for us to follow in his steps.
2 அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
So clear.
மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Peter had walked with him for 3.5 years.
பேதுரு அவரோடு கூட 3.5 ஆண்டுகளாக நடந்தான்.
And he says,
அவன் சொல்லுகிறான்,
not only Christ died for our sins.
இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது மட்டுமல்ல.
He has left us an example that we should follow in his steps.
அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
That is why we can tell a little child, Jesus was also 4 years old once upon a time.
ஆகவே தான் ஒரு குழந்தையை பார்த்து நாம் சொல்ல முடியும், இயேசுவும் ஒரு காலத்தில் 4 வயது குழந்தையாக இருந்தார் என்று.
And he obeyed Joseph and Mary, and you must obey your parents just like Jesus obeyed.
இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்தது போலவே நீயும் உன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது.
We can tell a young 20-year-old man,
வாலிபனாக இருக்கிற 20 வயது நிரம்பி ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியும்,
Jesus was also 20 years old once upon a time.
ஒரு காலத்தில் இயேசுவும் 20 வயது நிரம்பினவராக இருந்தார்.
And the same passions you have in your body, he was also tempted.
உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அதே இச்சைகள் இயேசுவும் சோதிக்கப்பட்டார்.
He didn't sin.
ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை.
The Bible says he was tempted in every point like us.
நம்மை போலவே எல்லா விதத்திலேயும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது.
He did not sin.
ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை.
His life was pure.
அவருடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாக
இருந்தது. That is a great encouragement for young people.
வாலிபர்களுக்கு இது மிகப்பெரிய உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி.
Lord, you were tempted like me.
ஆண்டவரே, நீர் என்னைப் போலவே சோதிக்கப்பட்டீர்.
You did not sin.
நீர் பாவம் செய்யவில்லை.
I want to follow in your steps and I don't want to sin.
நான் உம்முடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்ற விரும்புகிறேன், நானும் பாவம் செய்யாமல் இருக்க விரும்புகிறேன்.
People who are working in difficult jobs where they have to work very hard to earn
their living. கஷ்டமான பணித்தளங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்கள்,
we can say Jesus also had to work very hard as a carpenter.
Yesum kuda
or earn his living.
Yesum kuda thanudaiya vaalkai nadathumadiyaga thachana irundhu kadinamaga ulaithaan.
Those who got unbelieving relatives in their homes.
Veedugalile kudumbangalile rakshikkapadatha uravinargalai kondirukkiravargale.
The Bible says that Jesus had 4 younger brothers and 2 younger sisters.
Vedam solugira Yesuvukku 4 iliya sagodharalum 2 iliya sagodharigalum irundargal.
That's in Mark chapter 6.
Mark 6th adhigathile paarkrom.
And Joseph had probably died by then.
அந்த சமயத்திலே யோசிப்பு மறுத்திருந்திருப்பான்.
ஜீசஸ் வாஸ் தி எல்டஸ்ட் சன்.
இயேசுதான் அந்த மூத்த மகன்.
He had to work as a carpenter to support his mother Mary and 4 younger brothers and 2 younger sisters.
தன்னுடைய தாய் மரியாளையும் 4 இளைய சகோதரரையும் 2 இளைய சகோதரரையும் காப்பாற்ற முடியாத இயேசு கடினமாக உழைக்க வேண்டியதாக.
The Bible says in John chapter 7 that those brothers of his did not believe in him at all.
யோவான் 7 அதிகாரத்திலே அவருடைய சகோதரர்கள் இயேசுவை நம்பவில்லை என்று வைத்திருக்கிறார்.
So he lived in a home where his relatives were unbelievers.
ஆகவே அவர் வாழ்ந்த அந்த குடும்பத்திலே அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவிசுவாசிகளாக இருந்தார்கள்.
If you have got unbelievers in your home, you know how difficult it is to be a disciple of Jesus there.
உங்களுடைய குடும்பத்திலே அவிசுவாசிகள் உங்களுக்கு உறவினர்களாக இருந்தால் அங்கே இயேசுவின் சீஷனாய் வாழ்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும்.
Who is your example?
உங்களுடைய உதாரணம் மாதிரியா?
ஜீசஸ்,
இயேசுதான் உங்கள் மாதிரி.
He also faced the same thing.
அவரும் இதே காரியங்களை சந்தித்தார்.
So in every situation in life,
ஆகவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும்
we can say, Lord Jesus, you are my example.
ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என்னுடைய மாதிரி.
I want to walk on earth as you walk.
நீர் நடந்தபொழுதே நீர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும்.
If we only think of Christ dying for our sins,
கிறிஸ்துவுடைய பாவங்களுக்காக மரிப்பதை மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால்,
we can say that we are spiritual babies.
நாம் ஆவிக்குரிய குழந்தைகள் என்று நாம் சொல்லலாம்.
What is the difference between a baby and a grown-up son?
ஒரு குழந்தைக்கும் ஒரு வளர்ந்த மகனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
What is the difference between a 2-year-old child in his attitude to his father and a 25-year-old son in his attitude to his father?
இரண்டு வயதை நிரம்பிய ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தகப்பன் மேல் உள்ள மனப்பான்மையும், 25 நிரம்பிய மகனுக்கு தன்னுடைய தகப்பன் மேல் உள்ள மனப்பான்மையும் எப்படி இருக்காது?
A little boy only thinks of what his father can do for him.
சிறிய பையன் தன்னுடைய தகப்பன் தனக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
If the father comes back from a trip somewhere,
தன்னுடைய தகப்பன் வெளியூர் போய் திரும்பி வந்தால்,
the son will open the suitcase as he brought me chocolates for me.
சிறிய அந்த பையன் அப்பாவுடைய பெட்டியில இருந்து எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்று பார்ப்பான்.
Toys for me.
எனக்கு அந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?
He is only thinking in terms of what he can get from his father for himself.
அந்த இரண்டு வயது நிரம்பிய குழந்தை நினைப்பதெல்லாம் தாப்பனிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறது.
If he wherever he goes with his father, he'll tell him, please buy me that, please get me that.
அப்பா கூட எங்க போனாலும் சரி, அப்பா எனக்கு அதை வாங்கி தாங்கப்பா, இதை வாங்கி தாங்க,
I want this shirt and that shoe and that toy.
எனக்கு இந்த சட்டை வேணும், அந்த ஷூ வேணும், அந்த பொம்மை வேணும், அந்த கார் வேணும்.
That's the mark of a child.
இதுதான் ஒரு குழந்தையுடைய அடையாளம்.
What can I get from my daddy for myself?
எங்க அப்பா இருந்து எனக்கு என்ன வாங்கி கொள்ளலாம்?
And every Christian,
ஒவ்வொரு கிறிஸ்தவனும்,
who only thinks of what can I get from God for myself now,
இப்பொழுது தேவனிடத்திலிருந்து எனக்காக எதை பெற்றுக் கொள்ளலாம்,
he's a baby,
ஒரு குழந்தை.
When we pray,
நாம் ஜெபிக்கும் பொழுது,
if you only pray, give me this, give me that, give me the other thing, and give my children this and give my family this,
ஆண்டவரே,
you're a baby.
ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், அதை தாரும், என்னுடைய பிள்ளைக்கு இதை தாரும், என்னுடைய பையனுக்கு அதை தாரும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகள் தான்.
You got children in your home.
உங்களுடைய வீட்டு குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள்.
What do little children ask for all the time?
அந்த சிறு குழந்தைகள் எல்லா நேரத்திலும் எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்?
They want this, they want that. If you walk down the shops, they want this, they want that, they want the other.
கடைத்தெரு வழியாய் போனா, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்.
That is exactly the type of prayers that God hears from 99% of Christians.
99% கிறிஸ்தவர்களிடத்திலும் இதே விதமான ஜபத்தை தான் பகவத்திலிருந்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
Give me this, give me that, give me the other thing, and give my family this and give my family that.
ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், அதை தாரும், என் குடும்பத்துக்கு இதை தாரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அதை தாரும் ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே தான் ஜெபிக்கிறார்.
Like that, by the type of prayers you pray, you can find out whether you're a baby or a grown up.
ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை வைத்தே நீங்கள் வளர்ந்தவர்களா அல்லது குழந்தைகளா என்பதை தீர்மானித்து விடலாம்.
There you are not following in Jesus' footsteps.
அங்கே நீங்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில்லை.
You're only trying to get what you can from God in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நீங்கள் குறிப்பாயிருக்கிறீர்கள்.
And if you go to the Christian bookshops nowadays,
இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவ புத்தகசாலைகளுக்கு நீங்கள் சென்றால்,
particularly in Bangalore, I find it is true.
குறிப்பாக பெங்களூரிலே நான் இதை மெய்யாய் பார்த்திருக்கிறேன்.
The most popular Christian books today,
மிகவும் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ புத்தகங்கள்,
ஆர் புக்ஸ் தட் டெல் யூ ஹவ் யூ கேன் கெட் சம்திங் ஃப்ரம் காட்,
தேவனிடத்திலிருந்து ஒன்றை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகங்கள்.
How to have faith to get something from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக விசுவாசத்தை பெறுவது எப்படி?
சம் டாய் ஆர் சம் ஷர்ட் ஆர் சம் ஷூ ஆர் சம்திங்,
ஒரு பொம்மை காரு அல்லது ஒரு சட்டை அல்லது ஒரு ஷூ, ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வது எப்படி?
Prosperity,
செழிப்பு,
ஹீலிங்,
குணம் பெறுவது எப்படி?
Some other blessing,
இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவது
எப்படி? And believers spend thousands of rupees to buy these books to find out how they can get something from God.
இப்படி ஏதாவது தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக கற்றுக்கொள்ள முடியாத ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்குகிறார்கள்.
And there are multitudes of preachers arranging public meetings to tell people how you can get something from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை போதிப்பதற்காக இத்தனையோ பொதுக்கூட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிற பிரசங்கியார்கள் உண்டு.
And we have lakhs and lakhs of people listening to this.
இப்படிப்பட்ட பிரசங்களை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Okay, maybe they do get something from God.
அவர்கள் பெற்றுக்
கொள்கிறார்.
நல்ல தகப்பன் தம்முடைய ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு நிறைய காரணங்களை கொடுத்துக்
கொண்டிருக்கிறார்.
பூமிக்குரிய தகப்பன்களை போலவே.
But how does the 25-year-old son
behave?
How did Jesus behave when he was 12 years old?
இயேசு 12 வயது நிரம்பின ஒரு பையனா இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டார்?
He sat in the temple.
அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்தார்.
He wasn't going there to get things from his father.
அங்கே பிதாவினிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தேவாலயத்துக்கு போகவில்லை.
When Mary and Joseph came and asked him, why Did you do this? Why are you here?
மரியாளும் யோசேப்பும் வந்து ஏன் இங்கே தங்கி விட்டாய்? ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கும்போது,
You remember the words he spoke?
இயேசு பேசின வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா?
Did you not know that I must be about my father's business?
நான் என்னுடைய பிதாவுடைய காரியங்களை கவனிக்க வேண்டியதா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்.
That is the mark of a mature son.
ஒரு வளர்ந்த மகனுடைய அடையாளம் இதுதான்.
He is not thinking what I can get from my father.
என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் எண்ணவில்லை.
Share in my father's business.
என்னுடைய தகப்பனுடைய காரியங்களிலேயே நான் பங்குபெற வேண்டும் என்று சொன்னார்.
My father has got a shop.
என்னுடைய தகப்பனுக்கு ஒரு கடை இருக்கிறது.
I must go and help him in the shop.
கடையிலே போய் என்னுடைய தகப்பனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும்.
I must do some work for him.
அவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும்.
I must help him there.
அங்கே நான் என் தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டும்.
But you put a 2-year-old boy in that shop.
2 வயசு பையனை உங்க கடையில வச்சுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா,
he'll find what he can get from that shop.
அந்த கடையில என்ன எடுத்துக்கலாம் பாப்போம்.
What money he can take and go out and buy something to eat or drink.
அங்கிருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போய் வெளியே போய் ஏதாவது சாப்பிடலாம் குடிக்கலாம் என்று நினைப்பான்.
One of his friends call him, he'll leave the shop and go and play with his friends.
அவனுடைய விளையாட்டு நண்பன் ஒருவன் வந்து கூப்பிட்டால் கடை அப்படியே அம்போன் விட்டுட்டு போய்விடுவான்.
There is no sense of responsibility towards his father's business.
தன்னுடைய தகப்பனுடைய வியாபாரத்தில் இவனுக்கு எந்த ஒரு பொறுப்பு உணர்வும் இல்லை.
But a 25-year-old son,
25 வயது நிரம்பிய மகன்,
he sits in that shop.
அவன் கடையில் உட்காருகிறான்.
He may sit till midnight.
நடுராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பான்.
ரைட்டிங் தி அக்கவுண்ட்ஸ்.
கணக்கு எழுதுவான்.
How much pay does he get?
அவனுக்கு எவ்வளவு சம்பளம் அதுக்கு கிடைக்கிறது?
ஜீரோ.
பூஜ்யம்.
He is not working for pay.
அவன் ஒரு சம்பளத்துக்காக தன்னுடைய தகப்பனுடைய கடையில் வேலை செய்யவில்லை.
The other workers in the shop will go away at 8 o'clock because it's time to go.
அந்த கடையில் வேலை செய்கிற மற்ற வேலையாட்கள் எல்லாம் 8 மணி ஆயிடுச்சப்பா என்று சொல்லி போய்விடுவார்கள்.
But not the son.
அவன் மகன் போக மாட்டான்.
Those workers get paid, they go out.
அந்த வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, அவர்கள் போய் விடுகிறார்.
Son gets no pay and he stays there.
ஆனால் மகனுக்கு சம்பளம் கிடைப்பதில்லை, ஆனால் அங்கேயே தங்கி
இருக்கிறார். This is my father's business.
இது என்னுடைய தகப்பனுடைய வியாபாரம்.
I have to share in my father's business.
என்னுடைய தகப்பனுடைய தொழிலிலே நான் பங்கு பெற வேண்டும்.
We read in Luke chapter 2 that Jesus said that when he was 12 years old.
இயேசு 12 வயதா இருக்கும் பொழுது இதை சொன்னார் என்று லூக்காயின சுவிசேஷத்திலே வாசிப்போம்.
What does it mean to follow in Jesus footsteps?
இயேசுவின் அடிச்சுவடுகளிலே நடப்பது என்பதனுடைய பொருள் என்ன?
We sing many songs, Lord I'll follow you anywhere, everywhere I'll follow you.
எங்கேயும் எப்போதும் உம்மை பின் செல்வேன் என்று அநேக பாடல்களை பாடுகிறோம்.
Are you telling lies to God or do you really mean what you say?
தேவனிடத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீர்களா அல்லது நீங்கள் என்ன பாடுகிறீர்கள் என்பதை உணர்ந்து பாடுகிறீர்களா?
Let me tell you something.
ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you want a satisfying Christian life, you must become a son and stop being a baby.
நீங்கள் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் குழந்தையாக இருப்பதை நிறுத்திவிட்டு வளர்ந்த மகனாக இருக்க ஆரம்பிங்க.
For many years I have experienced that in my life.
அநேக ஆண்டுகளாக நான் இதை அனுபவித்திருக்கிறேன்.
And I have found the secret is here.
அதனுடைய ரகசியம் இங்கே தான் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறேன்.
It's very simple.
மிகவும் எளிய ரகசியம்.
Stop thinking in terms of what you can get from God.
தேவனிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்கிற பாணியிலே சிந்திப்பதை நிறுத்தி விடுங்கள்.
And start thinking in terms of what God can get from you.
என்னிடத்திலிருந்து அல்லது உங்களிடத்திலிருந்து தேவன் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பாணியிலே சிந்திக்க ஆரம்பியுங்கள்.
Very simple.
மிகவும் எளிய காரியம்.
That's the difference between a 2-year-old and a 25-year-old.
2 வயது நிரம்பின குழந்தைக்கும் 25 வயது நிரம்பின மகனுக்கும் இதுதான் வித்தியாசம்.
A 2-year-old is always thinking what can I get from my daddy.
2 வயது குழந்தை எப்பொழுதும்
என்னுடைய மனப்பான்மை. And if you always live as a child, you'll never be happy in the Christian life.
நீங்கள் எப்பொழுதே ஒரு குழந்தையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீர்கள்.
And God is very disappointed.
தேவன் உங்கள் மீதமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்.
You know there are some children who are mentally retarded when they are born.
சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே மன வளர்ச்சி குன்றி பிறக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
I have seen some like that.
நான் அப்படி சில குழந்தைகளை பார்த்திருக்கேன்.
Even when they are 40 years old,
40 வயதானாலும் கூட,
they got the mind of a 2-year-old.
அவருடைய புத்தியானது 2 வயது குழந்தையினுடைய புத்தி தான் இருக்கும்.
They cannot take care of themselves.
தங்களையே பராமரித்துக் கொள்ள முடியாது.
They are mentally retarded.
அவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள்.
Physically they have grown to 40.
இயற்கையாக சரீர பிரகாரமாக அவர் 40 வயதாகிவிட்டது.
Mentally 2 years old.
ஆனால் மனதளவில் 2.5 வயதுதான்.
They can't read or write.
அவர்கள் எழுத படிக்க
தெரியாது. Always somebody has to do something for them.
யாராவது இவங்களை எப்பொழுதும் கூட்டிக்கொண்டு செல்ல வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும்.
Now even if you have one child like that in your home, you will feel so sad.
உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை இப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அதிகமாக துக்கப்படுவீர்கள்.
If you have 10 children and 9 of them are like that, can you imagine how you will feel?
உங்களுக்கு 10 குழந்தைகள் குடும்பத்தில் இருக்கிறார்கள், 9 குழந்தைகள் மன உணர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருந்தால் எப்படி நீங்கள் உணர்வீர்கள்?
That is how the Christian church is today.
இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவ சபைகள் காணப்படுகிறது.
God looks at his children.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை அங்கிருந்து பார்க்கும் பொழுது
90% of them are like babies.
அவர்களில் 90% குழந்தைகளாகவே இருக்கிறார்கள்.
Why do I say that?
ஏன் இதை சொல்கிறேன்?
They only think in terms of what can I get from God.
அவர்கள் நினைப்பதெல்லாம் நான் தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொள்ள முடியும்.
They go for meetings to find out what more can I get from God.
கூட்டங்களுக்கு போனால் நான் எதை பெற்றுக்கொள்ளலாம் தேவனிடத்தில்.
And then they hear some preacher say.
சில பிரசங்கர் பிரசங்கிக்கிறதை கேட்கிறார்கள்.
If you give your tithe to God.
நீங்களுடைய தசம பாகத்தை தேவனுக்கு கொடுத்தால்
God will bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
That is a good thing.
ஆம், நன்றாக இருக்கிறதே.
That is better than putting it in the bank.
பேங்க்ல போடுவது இல்லை, இங்கே போடலாமே.
Bank I can get maximum 9%.
பேங்க்ல போட்டால் அதிகபட்சம் 9% தான் மட்டி கிடைக்கும்.
Here the preacher says I can get 100 times.
இங்கே பிரசங்கியார் சொல்கிறார் நான் 10% போட்டால் 100 முறை எனக்கு திருப்பி கிடைக்கும் என்று.
Let me give to God.
ஆகவே நான் தேவனுக்கு என்று கொடுக்கட்டும்.
If you think they are giving it out of love.
அன்பு நிமித்தமாய் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை.
They are doing investment business.
அவர்கள் மூலதனம் செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள்.
Because somebody, they heard somebody give a testimony that I gave my tithe and God gave me something.
ஏனென்றால் யாரோ ஒருவர் சாட்சி கூற கேட்டிருக்கிறார்கள், நான் தசமபாகம் கொடுத்தேன், தேவனை பன்மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார்கள்.
And they think they are spiritual because they give some money for God's work.
இப்பொழுது தேவனை ஊழியத்திற்கென்று பணத்தை கொடுக்கிறபடினாலே தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறார்கள்.
What is their motive?
அவருடைய நோக்கம் என்ன?
Some preacher told them if you give God will bless you.
ஒரு பிரசங்கியார் சொன்னார் நீங்கள் தேவனுக்கு என்று கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று.
Everything they do they are always thinking of what can I get back.
அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் எதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று.
Why do so many believers pray and fast?
ஏன் அநேக விசுவாசிகள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள்?
You think it is for the glory of God?
தேவன் நாம மேன்மைக்காக ஜெபிக்கிறார்கள்.
Fasting to get something more from God for themselves.
அவர்கள் தங்களுக்கென்று இன்னும் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாக தான் உபவாசிக்கிறார்கள்.
I think of a verse in the book of Proverbs. I don't know whether you've noticed this.
நீங்களே அறிந்திருக்கலா இல்லையா என்று தெரியவில்லை. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இருக்கிறது.
Proverbs chapter 30.
நீதிமொழிகளின் புத்தகம் 30 அதிகாரம்
verse 15.
15 வசனம்.
And 16.
16 வசனம்.
It says the leech has got two daughters and the name of both daughters is the same. Give and give.
அட்டைக்கு இரண்டு குமாரத்திகள் உண்டு. அந்த இரண்டு குமார்த்திகளுக்கும் ஒரே பெயர் தான் தா தா.
Now normally we give different names to our children.
பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசமான பெயர்களை தான் நாம் வைப்போம்.
But the leech has got two daughters, they got both the same name.
ஆனா அட்டைக்கு இரண்டு குமார்த்திகள் உண்டு, இரண்டு குமார்த்திகளுமே ஒரே பெயர் தான்.
First daughter is give.
முதல் குமார்த்தினுடைய பெயர் தா.
Next one is give.
இரண்டாவது குமார்த்தினுடைய பெயரும் தா.
It's a picture of a lot of believers.
அநேக விசுவாசிகளுடைய படம் தான் இது, இந்த அட்டையினுடைய படம்.
There are three things that will not be satisfied, four that will never say enough.
திருப்தி அடையாத மூன்றும் உண்டு, போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு.
And it speaks about four things there.
அங்கே நான்கு காரியங்களை குறித்து வாசிக்கிறோம்.
But this is how many believers are.
ஆனால் இப்படித்தான் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
They are supposed to be the daughters of God, but they behave like the daughters of a leech.
இவர்கள் எல்லாம் தேவனுடைய குமார்த்திகளாக இருக்க வேண்டும், ஆனால் அட்டையினுடைய குமார்த்திகள் போல நடந்து
கொள்கிறார்கள். Give, 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 give.
தா, தா, தா.
And you will never be better than a son or a daughter of a leech then.
அப்படி இருக்கும் பட்சத்திலே நீங்கள் அட்டனுடைய குமாரனையோ குமார்த்தையை காட்டிலும் சிறந்தவர்களாக இருக்கவே மாட்டீர்கள்.
Do you know what Jesus said?
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
There are a few words of Jesus found in Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஒரு சில இயேசுவின் வசனங்கள் காணப்படுகிறது.
One of those words is in Acts chapter 20.
அப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் வசனத்திலே ஒன்று அப்போஸ்தல நடவடிக்கை 20 அதிகாரம்.
In Acts chapter 20 verse 35.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 20 அதிகாரம் 35 வசனம்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
it is more blessed to give to God than to receive from God.
தேவனிடத்திலிருந்து வாங்குகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார்.
He didn't say there is no blessing in receiving from God.
வாங்குவதிலே தேவனிடத்திலிருந்து வாங்குவதிலே ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லவில்லை.
There is blessing.
But
he said there is more blessing when you learn to give to God.
தேவனுக்கென்று கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் அதிக ஆசீர்வாதம் இருக்கிறது.
Not you'll get more money back.
நிறைய பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் என்றால்.
The greatest blessing God can give us is that we grow spiritually to be mature godly men and women.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நாம் தேவ மனுஷர்களாய் மனுஷர்களாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறோம்.
People ask me, Brother Jack, what is the main difference between what you preach and what a lot of other preachers are having meetings and preaching.
சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் பிரசங்கிக்கிறதற்கும் மற்ற அநேக பிரசங்கர்கள் பிரசங்கிக்கிறதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
I don't know all of them, but I can tell you one difference compared to what I have heard.
நான் அவர்கள் எல்லாவற்றையும் அறியவில்லை, ஆனால் நான் கேட்டதின் வைத்து ஒரு காரியத்தை சொல்ல முடியும்.
Most preachers tell you how you can get something from God.
அநேக பிரசங்கியார்கள் தேவனிடத்திலிருந்து எப்படி நீங்கள் ஒன்றை பெறலாம் என்று பிரசங்கிக்கிறார்கள்.
And I tell people,
நான் ஜனங்களிடத்தில் சொல்கிறேன்,
how we can please God and give something to him of our life.
எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி தேவனுக்கு ஒன்றை கொடுக்க முடியும் என்று நான் சொல்கிறேன்.
Others say what Jesus can do for you.
மற்றவர்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள்.
I say what you can do for Jesus.
நான் நீங்கள் இயேசுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறேன்.
There's a big difference between the two.
இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
If you keep on listening to what Jesus can do for you, you'll never grow up spiritually.
இயேசு உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டீர்கள்.
In many of our churches,
நம்முடைய அநேக சபைகளில்,
we have had people who have come who only heard what Jesus can do for them.
இயேசு தங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று மட்டுமே கேட்டவர்கள் நம்முடைய சபைகளுக்கு வருகிறார்கள்.
Born again believers.
அவர்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசிகள்.
Their sins were forgiven.
அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
They were babies.
ஆனால் அவர்கள் குழந்தைகள்.
And as they heard more and more how what they must do for Jesus.
அவர்கள் தேவனுக்கென்று அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க,
in a few years they have become mature.
ஒரு சில வருடங்களிலே அவர்கள் வளர்ந்தவர்களாய் மாறிவிட்டார்கள்.
In their home life has come to a maturity.
அவருடைய குடும்ப வாழ்க்கையானது தேறின ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது.
And when you come to maturity in your home life,
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் தேறினவர்களாய் மாறும் பொழுது,
there is less fighting at home.
அங்கே சண்டை போடுவது குறைகிறது.
Everything changes.
எல்லாமே மாறுகிறது.
So when we talk about following in Jesus footsteps,
ஆகவே இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற காரியத்தை குறித்து நாம் பேசும்பொழுது,
we look at Jesus life.
நாம் இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கிறோம்.
At the age of 12 he had a sense of responsibility.
அவருக்கு 12 வயது நிரம்பி இருந்த பொழுதே ஒரு பொறுப்புணர்வோடு கூட நடந்து கொண்டார்.
My father's business.
என்னுடைய தகப்பனுடைய காரியம்.
I must do that.
நான் அதை செய்ய வேண்டும்.
My father's work.
என்னுடைய தகப்பனுடைய கிரியை.
And throughout his life that was in his mind.
அவருடைய வாழ்க்கை முழுதும் இதுதான் அவருடைய மனதிலே தங்கி இருந்தது.
When he was a carpenter.
அவர் ஒரு தச்சனாக இருக்கும் பொழுது,
he wasn't thinking how can I make more money and build a big house or any such thing.
எப்படி அதிகமாக பணத்தை சம்பாதித்து பெரிய வீட்டை கட்டலாம் என்றெல்லாம் அவர் எண்ணவில்லை.
He did his work to earn his living, but his mind was my father's business, my father's business, my father's business.
அவர் பிழைப்புக்காக வேலை செய்ய வேண்டியிருந்தது அவர் செய்தார், ஆனால் அவருடைய மனதெல்லாம் என்னுடைய தகப்பனுடைய காரியம், என்னுடைய தகப்பனுடைய காரியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
That is what Jesus meant when he said seek the kingdom of God first.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இயேசு சொல்லும்பொழுது இதைத்தான் பொருள்படுத்தி சொன்னார்.
Don't seek what you can get first.
முதலாவது உனக்கு என்ன கிடைக்கும் என்று தேட வேண்டாம்.
Yeah, God will give you that.
தேவனை கொடுக்க செய்ய
God's kingdom first, the other things will be added to you.
நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
You know, all Christians should have this testimony.
எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சாட்சி இருக்க வேண்டும்.
I never sought for any earthly thing in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய காரியங்களை ஒருபோதும் நான் தேடினதே கிடையாது.
I sought the kingdom of God with all my heart.
என்னுடைய முழு இருதயத்தோடு கூட நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன்.
And whatever I needed of earthly things God provided for me.
எனக்கு பூமிக்குரிய தேவை என்னென்ன இருந்ததோ அதை தேவன் நிறைவேற்றினார்.
Not as a full time worker.
நான் ஒரு முழு நேர ஊழியனாக அல்ல.
Jesus was not a full time worker for 30 years.
30 ஆண்டுகளாக இயேசு முழு நேர ஊழியராய் அவர் வாழவில்லை.
He worked as a carpenter.
அவர் ஒரு தச்சனாய் வேலை செய்தார்.
I'm not telling you to be full time worker.
நீங்கள் முழு நேர ஊழியராக வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை.
I'm telling you to be like Jesus was in the first 30 years seeking God's kingdom first.
இயேசு முதல் 30 ஆண்டுகளிலே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடி வாழ்ந்தாரே அதுபோல நீங்கள் வாழுங்கள்
என்று சொல்லுகிறேன்.
உங்களுடைய வேலையிலே,
if you are a housewife in your home,
வீட்டிலே நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலும்,
wherever you are,
நீங்க எங்க இருந்தாலும் சரி,
that your mind is not on what you can get,
உங்கள் மனதெல்லாம் நானே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடாது,
but what God can get out of your one earthly life.
ஆனால் உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரே ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை மூலமாய் தேவன் எதை பெற்றுக் கொள்வார்?
You know, to come to God and to keep on asking, Lord, what can you do for me, can you do this, can you do this, is a very selfish way of living.
தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு இதை தருவீங்களா என்று கேட்டுக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருப்பது நல்லமுள்ள ஒரு வாழ்க்கை.
Man is basically a selfish creature.
மனிதன் ஒரு சுய நலமுள்ள ஒரு பிராணி.
Just like the daughters of the leech.
இந்த அட்டையுடைய குமார்த்திகளைப் போல.
Only think in terms of give me, give me, give me, give me.
அவர்கள் எண்ணுவதெல்லாம் எனக்கு இதை தாருங்கள், அதை தாருங்கள், இதை தாருங்கள்.
What can I get free?
எனக்கு இலவசமாக என்ன கிடைக்கும்?
Man is very selfish.
மனிதர் மிகவும் சுயநலம் உள்ளவன்.
And as long as we are selfish, we are corrupt.
நாம் எந்த அளவுக்கு நாம் சீரழம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அழிவுள்ளவர்களாக இருக்கிறோம்.
We say that Jesus came to deliver us from sin.
இயேசு பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார் என்று நாம் சொல்கிறோம்.
That's right.
அது நல்லதுதான், சரிதான்.
But It's not enough to say, I don't commit adultery, I don't steal, and I don't commit murder. Do you know the biggest sin, the root from which all these sins come out?
அதாவது பெரிய பாவம் அந்த வேர்லிருந்து மற்ற பாவங்கள் எல்லாம் வருகிறது. அந்த பெரிய பாவம் என்ன தெரியுமா?
செல்ஃபிஷ்னஸ்,
சுயநலம்.
செல்ஃபிஷ்னஸ்,
சுயநலம், தன்னலம்.
திங்கிங் ஆஃப் வாட் ஐ கேன் கெட்,
எனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பது.
ஃப்ரம் தட் ரூட்,
அந்த வேர்லிருந்து தான்
கம்ஸ் தெஃப்ட்,
திருட்டு வருகிறது.
அடல்டரி,
விபச்சாரம் வருகிறது.
மர்டர்,
கொலை வருகிறது.
எவ்ரி ஈவில் கம்ஸ் ஃப்ரம் தட் ரூட் ஆஃப் selfishness.
இந்த தன்னலம் உள்ள அந்த ஆணி வேரிலிருந்து தான் எல்லா விதமான தீமைகளும் புறப்பட்டு வருகிறது.
In the Old Testament,
பழைய உடன்படிக்கையில்,
the law could only prevent you from committing these sins.
நியாயப்பிரமாணமானது இந்த பாவங்களை செய்வதிலிருந்து மட்டுமே நிறுத்தியது.
Jesus, John the Baptist said,
யோவான் ஸ்நானகன் சொன்னான்,
Jesus has come to lay the axe to the root of the tree.
வேரிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான்.
He hasn't come to just remove the outside.
வெளியே இருக்கிற வெளியரங்கமான காரியங்களை எடுத்துப்போடுவதற்காக வரவில்லை.
Hit the root.
அதாவது வேரை வெட்டுவதற்காக வந்தார்.
And many Christians have not experienced Jesus hitting the root of sin.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு தங்களுடைய பாவத்தின் வேரை வெட்டுவதை உங்கள் அனுபவிக்கவில்லை.
The root of sin is selfishness.
பாவத்துடைய வேரானது சுயநலத்தில் இருக்கிறது.
That root is not hit.
அந்த வேரானது தாக்கப்படவில்லை என்றால்,
சம் ஃப்ரூட் வில் கம் அவுட் ஆல் தி டைம்.
எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான கனிகள் வந்து கொண்டே இருக்கும்.
ஆல் தி ஃபைட்டிங் இன் ஹோம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் இன் சர்ச்சஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ்.
குடும்பத்திலேயும் சபைகளிலேயும் காணப்படுகிற சண்டைகள் எல்லாம் அந்த சுயநலத்திலிருந்து தான் வருகிறது.
யூ கேன் கெட் ரிட் ஆஃப் தி ஃப்ரூட்.
நீங்கள் அந்த கனிகளில் இருந்து விடுதலையாக முடியும்.
மர்டர்,
கொலை,
அடல்ட்ரி,
விபச்சாரம்,
செல்லிங் லைஸ்,
பொய் சொல்லுதல், திருட்டு,
many many bad things on the outside.
இப்படி வெளியே காணப்படுகிற அநேக பொல்லாத காரியங்கள்.
But the root is still there.
ஆனாலும் வேர் அங்கே உள்ளே தான் இருக்கிறது.
See, it's something like this.
இதே போல ஒரு காரியம்.
Supposing I have a disease in my body.
என்னுடைய சரீரத்தில் எனக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது.
Which comes out in sores in my hand.
அது என்னுடைய கரங்களிலே கொப்பளங்களாக வெளியே வருகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
And there's a wonderful ointment that if I rub it, it goes away.
ஒரு நல்ல மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை கழிவை தடவினால் அந்த கொப்பளங்கள் மறைந்துவிடும்.
The blood of Jesus is something like that.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இது போலதான்.
Some sin comes out.
ஒரு பாவம் வெளியே வருகிறது.
Okay, rub that ointment, it goes away.
நான் இந்த கழுவை தடவுறேன், அது போய் விடுகிறது.
But then tomorrow it comes out here.
நாளைக்கு இங்கே கொப்பளம் வந்து விடுகிறது.
Then again I have to rub it here.
இங்கே மீண்டும் இந்த கழுவை போட்டு தேய்க்க
வேண்டியிருக்கு. On my leg.
அதுக்கப்புறம் கால்ல வந்துருது.
I rub it there.
அங்கே தேய்க்கிறேன்.
And it goes away.
அதுக்கப்புறம் போய் விடுகிறது.
It comes on my back.
அதுக்கப்புறம் முதுகில் வந்துருது கொப்பளம்.
Never stops.
அது ஒருபோதும் நிற்பதே இல்லை.
Every day it's coming out in some new place.
ஒவ்வொரு நாளும் பார்த்தா புது புது இடத்துல கொப்பளம் முளைத்துக் கொண்டே இருக்கிறது.
And I need the blood of Jesus here, and the blood of Jesus there, the blood of Jesus there.
இங்கே இயேசு இரத்தம் தேய்க்கப்படுகிறது. இங்கே இயேசு இரத்தம் தேய்க்கப்படுகிறது. இங்கே இயேசு இரத்தம் தேய்க்கப்படுகிறது.
And then one day,
ஒரு நாளிலே,
somebody discovers an antibiotic.
யாரோ ஒருவர் antibiotic என்ற அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறார்.
And the doctor says,
மருத்துவர் சொல்கிறார்,
see, this is only after it comes out you put the ointment and it goes away.
இந்த கொப்பளம் வந்த பிறகுதான் இந்த கழிவை தேய்க்கிறீர்கள். அதுக்கப்புறம் அந்த கொப்பளம் மாறுகிறது.
I'll give you something else.
நான் வேறு ஒரு மாத்திரை தருகிறேன்.
Which if you take it,
அதை உள்ளே எடுக்கும் பொழுது,
it will go and hit the root of that sickness inside you.
இந்த வியாதியின் வேரை அந்த மாத்திரை உள்ளே சென்று அதை தாக்குகிறது, சரிபடுத்துகிறது.
You know that's what an antibiotic medicine does.
Antibiotic மருந்து என்ன செய்யுது என்று உங்களுக்கு தெரியும்.
The sickness is here.
இங்கே தான் வியாதி இருக்கிறது.
But the root is inside.
ஆனால் அதோட வேர் உள்ளே இருக்கிறது.
So instead of putting the ointment here on the hand, you take the medicine inside.
ஆகவே மருந்தை இங்கே தடவுவதற்கு பதிலாக அந்த மாத்திரை உள்ளே எடுக்கிறீர்கள்.
And then when the problem is solved there, this stops coming out.
அங்கே உள்ள பிரச்சனை தீர்க்கப்பட்ட உடனே கொப்பளங்கள் வெளியே வருவது நின்று போகிறது.
What a wonderful thing that antibiotic is.
இந்த ஆன்டிபயாட்டிக் நமக்கு என்ன அற்புதமான ஒரு சுகத்தை தருகிறது.
That is what Jesus has come to do.
இதைத்தான் இயேசுவும் செய்ய வந்திருக்கிறார்.
It's no use just saying that the blood of Jesus cleanses me. That's good.
இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பது நல்லதல்ல, அது நல்லதுதான்.
What are you going to do? You're going to live for 50 years sinning with all the sores coming out and the blood of Jesus cleanses you every day. Is that all in the gospel?
சுவிசேஷம் இப்படிதான் இருக்கிறது. 50 ஆண்டுகள் வரை நீங்கள் உயிரோடு வாழப் போகிறீர்கள். பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவிக் கொண்டே இப்படியே வாழ்க்கை கடத்துகிறீர்கள்.
You shall know the truth and the truth will set you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
If you don't know about the antibiotic, you'll only live with the tube of ointment.
ஆன்டிபயாட்டிக் மருந்து உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கழுவியை மட்டுமே வாங்கி பூசிக்கொண்டே இருப்பீர்கள்.
You know there are some medicines which are discovered in America which those people get the benefit of but which has not yet come to India, so we don't get the benefit here.
சில மருந்துகள் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே தான் கண்டுபிடிக்கப்படுகிறது, அது இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. அங்க அதனுடைய முழு ஆதாயத்தையும் அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
When we get the medicine, then we can get the benefit of it.
நமக்கு மருந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய ஆதாயத்தையும் உணர்கிறோம்.
When you know the truth will set you free.
சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
If you don't know about the blood of Jesus,
இயேசு ரத்தத்தை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை
என்றால், like millions of people in our country,
நம்முடைய தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களைப் போல,
then we are like people full of sores.
நாம் கொப்பளங்கள் நிறைந்த மனிதர்களைப் போல இருக்கிறோம்.
We have no ointment.
ஆயின்மெண்ட் கழிவு மருந்தே இல்லை.
சின்
எங்க பார்த்தாலும் பாவம் 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 பாவம்.
Many people die like that.
அநேகர் இப்படியே மறுத்து விடுகிறார்.
But you heard the truth one day.
ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் அந்த சத்தியத்தை கேட்டீர்கள்.
The blood of Jesus can cleanse you from all sin.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து உங்களை சுத்திகரிக்கும்.
You accepted it.
நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்.
The sores went away.
இந்த குப்பனங்கள் எல்லாம் மறைந்து விட்டது.
But it comes out again.
ஆனால் மீண்டும் வருகிறது.
And again you need the blood.
மீண்டும் ரத்தம் தேவை. மீண்டும் வெளியே வருகிறது.
And even though your husband and wife you love each other, it's still coming out, all the bad words and the wrong attitudes and everything.
கணவனும் மனைவி ஒருவரை நேசித்தாலும் கூட தவறான மனப்பான்மை தவறான வார்த்தைகள் வந்து சக்கரம் வந்து கொண்டே இருக்கிறது.
Isn't there a better way?
மேன்மையான வழி ஒன்று இல்லையா?
John the Baptist said Jesus has come to lay the axe to the root.
இயேசு வேரிலே கோடரியை வைப்பதற்காக வந்திருக்கிறார் என்று யோவான் சொன்னான்
சொன்னார். To hit it there.
அங்கே அதை வெட்டுவதற்காக.
Selfish attitude which thinks of only what God can do to do.
தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று மட்டுமே கருதுகிறதான தன்னலம் உள்ள மனப்பான்மை.
What does it mean to be selfish?
தன்னலம் என்று சொன்னால் என்ன?
Selfish means I am the center of my life.
நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே இருக்கிறேன் என்பதுதான் தன்னலம் உள்ள சுயநலம் உள்ள வாழ்க்கை.
You know, like people thought the earth was the center of the universe once upon a time.
பல நாட்களுக்கு முன்பதாக பூமி தான் அண்ட சராசரத்துக்கு மையம் என்று எண்ணினது போல.
And they thought all the planets and sun and everything is going around the earth, which is the center.
எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் இந்த பூமியை மையமாக வைத்துதான் சுற்றிக்கொண்டே இருக்கிறது என்று முன்னொரு நாளிலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
We are like that from the day we are born.
நாம் பிறந்த நாளிலிருந்து அப்படித்தான் நாம் இருக்கிறோம்.
From the time we are babies,
நாம் குழந்தைகளாக இருந்த நாள் முதற்கொண்டு,
we are the center.
நாம் தான் மையப்பொருள்.
Mommy must revolve around me.
என்னுடைய அம்மா என்னை சுற்ற வேண்டும்.
Daddy must revolve around me.
அப்பா என்னை சுற்ற வேண்டும்.
And if I'm little uncomfortable, I'll start crying till mommy picks me up.
எனக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும் பொழுது ஆட ஆரம்பிக்கிறேன், அம்மா என்னை சுற்ற வேண்டும்.
Babies are very clever.
குழந்தைகள் தந்திரசாலிகள்.
They know how to make their mommy revolve around them.
தங்களுடைய அம்மா தன்னை எப்படி சுற்றி வர வேண்டும் என்று அவர்களை சுற்ற வைக்க முடியும் தெரியும்.
And then they grow up.
அவர்கள் வளர்கிறார்கள்.
When they are 2 years old.
2 வயசு ஆகும் பொழுது.
They are still the center.
அதே தாங்கள் தான் இன்னும் மையப்பு.
That is my toy.
அது என் பொம்மை.
If there is a plate of cakes, they want to take the biggest cake.
கேக் கொண்டு வந்தா பெரிய கேக் எனக்கு தான் வேணும்.
They are the center.
அவர்கள் தான் மையம்.
Everything is I am the center and everything must be according to what I like.
Ella kaaryangalaiyum naan dhaan maiyathil irukka vendum ellam enakku dhaan.
When we become 30 40 years old
30 40 vayadagirathu
we don't change.
Maarave illai innum.
I mean because we are decent people we don't grab the biggest piece of cake now because it looks bad.
Konja ganniyamaana manidhalai maari vitta padinaale periya cake thundai naam apdi pidi eduppadillai.
Because everybody will look at you in a bad way so you don't do that.
Ellarume apdi periya cake thundai eduthu vittal mosamaga nenaipaarale endradhana oru bayamagave apdi seivadillai.
You are little refined but still you are the center.
Aagave konja merigetrapattavala naam vaandu kondirukkom ganniyama aanalum adhe velaiyil naan dhaan mayyamaya irukkom.
Always think of what you can get.
Eppozhume enakku enna kidaikkum endru dhaan ennu
kondirukkom. Everybody in the world lives.
இப்படி தான் உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
I go here, what will I get?
இந்த இடத்துக்கு போனா எனக்கு என்ன
கிடைக்கும்? I take this job, what will I get?
இந்த வேலைக்கு வேலையை சேர்ந்தால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்?
If I marry this girl, what will I get?
இந்த பெண்ணை திருமணம் செய்தால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்?
And the girl thinks if I marry this man, what will I get?
பெண்ணும் அதே போல நினைக்கிறாள், இந்த மகன் இந்த பையனை கல்யாணம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்?
This is not love.
இது அன்பு அல்ல.
This is just lust.
இது இச்சை.
What can I get? What can I get?
எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்?
And then some preacher one day comes and tells them about Jesus.
ஒரு நாளிலே ஒரு பசங்க யார் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்.
Oh, Jesus. Now, what can I get from him?
இப்போது அவரிடம் எனக்கு என்ன கிடைக்கும்?
That is their life.
இதுதான் அவருடைய வாழ்க்கை.
First is mommy daddy revolving around them.
முதலாவதாக அப்பா அம்மா இவளையே சுத்தி கொண்டிருந்தார்கள்.
Then husband and wife revolving.
அதுக்கப்புறம் புருஷன் மனைவி சுத்த வேண்டும்.
And now Jesus also has to revolve around.
இப்போது இயேசுவும் கூட என்னையே சுற்றி வர வேண்டும்.
What can I get? What can I get? What can I get?
எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்?
As long as you live like that,
இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்களானால்,
there will always be some confusion and immaturity in your Christian life.
எப்பொழுதுமே வளர்ச்சியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்பொழுதுமே சந்தோஷமற்ற திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
I'll tell you how.
எப்படி என்ன சொல்கிறேன்?
You know, as long as all the scientists thought that the earth is the center of the universe, all their calculations went wrong.
இந்த பூமி தான் மையமா இருக்கிறது, அண்ட சராசரங்களில் உள்ள கோள்கள் எல்லாம் பூமியை தான் சுற்றி வருகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த விஞ்ஞானிகள் போட்ட கணக்குகள் எல்லாம் ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டே இருந்தது.
All the astronomers and all their calculations were wrong and they didn't know why it was wrong.
அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் போடுகிற கணக்குகள் எல்லாம் தவறாகவே போய் கொண்டிருந்தது.
And they didn't know why it was wrong.
ஏன் கணக்கு தவறாய் போய் கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை.
Reason was simple, but they didn't know it then.
அந்த காரணம் எளிமையான காரணம் தான், ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை.
They put the earth in the center of the universe and made everything go around it.
அவர்கள் அந்த பூமியை மையத்திலே வைத்து எல்லாமே பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது என்று எண்ணினார்கள்.
Then one day somebody discovered earth is not the center.
ஒரு நாளில் ஒரு மனிதன் கண்டுபிடித்தான், பூமி எல்லாவற்றுக்கும் மையத்தில் இல்லை.
Even the solar system, the sun is the center.
இந்த சூரிய குடும்பத்துக்கே சூரியன் தான் மையத்தில் இருக்கிறது.
Goes around the sun.
பூமி தான் சூரியனை சுற்றி
வருகிறது. The solar system itself is going around some other thing.
இந்த சூரிய குடும்பமே வேறு ஒரு காரியத்தை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது.
Then they got their calculations right.
அதற்கு பிறகு அவர்கள் போடுகிற கணக்குகள் எல்லாம் சரியாக வந்துவிட்டது.
We need to do some change like that in our thinking also.
நம்முடைய எண்ணங்களிலேயும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும்.
God has not come to revolve around us.
தேவன் நம்மை சுற்றும்படியாக அவர் வரவில்லை.
Like our servant.
நம்முடைய வேலைக்காரியை போல, வேலைக்காரனை போல.
What do you want? Keeping on asking you, what do you want?
எப்ப பார்த்தாலும் ஐயா உங்களுக்கு என்ன வேணுங்க, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? வேலைக்காரன்
வேலைக்காரன். We must recognize God is the center and we must revolve around him.
தேவன் தான் மையத்தில் இருக்கிறார், நாம் தான் தேவனை சுற்ற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும்.
Then we will get our Christianity correct.
அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ கணக்கு எல்லாம் சரியாக வரும்.
God becomes the center.
தேவன் மையமாய் மாறும் பொழுது,
that is what Jesus came to do.
இதை செய்வதற்காக தான் இயேசு வந்தார்.
Now I will explain this to you in a way which you probably never heard it before.
நீங்கள் எனக்கு முன்பாக கேட்டிராத விதத்திலே நான் உங்களுக்கு விளக்குகிறேன்.
You know the first promise in the New Testament?
புதிய ஏற்பாட்டிலே உள்ள முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா?
The angel told Joseph, you shall call his name Jesus because he will save his people from their sins.
Yes, இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் யோசிப்பிடத்திலே சொன்னார்.
Matthew chapter 3, John the Baptist said the axe is laid to the root of the tree now.
பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இப்பொழுது கோடாரியானது வேறு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
Jesus came to put the axe to the root.
இயேசு வேறு இடத்திலே கோடாரியை வைப்பதற்காக வந்தார்.
What do these verses mean?
இந்த வசனங்களுடைய பொருள் என்ன?
Jesus came to deliver us from being the center of our own life and getting everybody to revolve around us.
நம்முடைய வாழ்க்கையில் நாமே மையமாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் என்னைய சுற்றி வர வேண்டும் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இயேசு மாற்ற வந்தார்.
Making God also our servant.
நாம் தேவனையே நம்முடைய வேலைக்காரனாக மாற்றி விடுகிறோம்.
உங்களுடைய
வேலைக்காரனே போய் என்னுடைய
எடுத்துவான்.
நாம் தேவனுக்கு சொல்லுவோம்,
give me this,
ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க,
give me the other thing,
எனக்கு இதை தாங்க,
and the next day,
அடுத்த நாள்,
oh now give me this,
ஆண்டவரே இன்றைக்கு இதை தாங்க, அதை கொடுங்கள்.
What is almighty God?
சர்வ வல்லமையுள்ள தேவன் யார்?
He's your servant.
அவருடைய வேலைக்காரன் மாறிவிட்டார்.
Is that how Jesus taught us to pray?
இப்படித்தான் ஜெபிப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரா?
We all have learned the Lord's Prayer from childhood.
நாம் சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய பரமண்டல ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டோம்.
What did he teach us to pray?
அந்த தேவனுடைய கர்த்தருடைய ஜெபம் என்ன சொல்லிக் கொடுத்தார்?
Once the disciples came to him.
ஒரு முறை இயேசுவின் சிஷ்யர்கள் கேட்டார்கள்.
He said, Lord, teach us to pray.
ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத் தாருங்கள்.
He said, okay, I'll teach you to pray.
சரி, உங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறேன்.
Pray like this.
இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Our Father who art in heaven.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
Then what?
அதுக்கப்புறம் என்ன?
He said, give me this, give me that, give me the other thing.
எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, அந்த பொருளை தாங்க என்றா? இல்லை.
He said, that's how you've been praying till now.
இதுவரை அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க.
Now I will teach you to pray the proper way.
இப்பொழுது சரியான விதத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியாக கற்றுக் கொடுக்கிறேன்.
Don't pray, give me this and all first.
முதலாவதாக எனக்கு இதை தாங்க, அதை தாங்க ஜெபிக்க வேண்டாம்.
You really want to learn how to pray?
உண்மையாலுமே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமா?
Father,
பரத்திலே எங்கள் பிதாவே,
let your name be hallowed.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக.
Whether my backache gets healed or not, let your name be hallowed.
என் முதுகுவலி சுகமானதோ இல்லையோ, பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Your kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Whether I get this job or not, let your kingdom come.
எனக்கு இந்த வேலை கிடைக்கப் போகுதா இல்லையா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Third,
மூன்றாவது,
still nothing for myself.
இன்னும் எனக்காக ஒன்றும் இல்லை.
Your will be done on this earth.
உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்திலே செய்யப்படுவதாக.
I get what I want or not is unimportant.
எனக்கு வேண்டுவதை கிடைக்கிறதா இல்லையா, அது முக்கியமல்ல.
Have you ever seriously considered what Jesus taught us to pray?
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த விதத்தை கருத்தாய் நீங்கள் ஆராய்ந்து பார்த்ததுண்டா?
What was he trying to teach his disciples?
அவர் தம்முடைய சீஷர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்?
All your problems are because your life is centered around yourself.
உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு மையமா இருக்கிறது.
You are like the sons and daughters of the leech. Give, 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 give.
அட்டையுடைய குமார்த்தியை போல நீங்கள் இருக்கிறீர்கள், தா 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 என்று கேட்டுக்கொண்டே.
You have got to change that.
அதை நீங்கள் மாற்ற வேண்டும்.
Don't think of give.
எப்பொழுதுமே தா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Even if I get nothing,
ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை.
Let your name be hallowed.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Let your kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Let your will be done on earth as it is done in heaven.
பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
In other words,
இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால்,
in my life,
என்னுடைய வாழ்க்கையிலே,
not my will,
என்னுடைய சித்தம் செய்யப்பட வேண்டாம்.
In my life, let your will be done on this earth, in my life, like it is done in heaven.
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
And to do your will, I need help.
உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஆரோக்கியம் தேவை.
So please give me my daily bread so that I can do your will.
அப்பத்தை எனக்கு தாங்க, அந்த ஆரோக்கியத்தினாலே நான் பரலோகத்திலே உம்முடைய சித்தத்தை பூலோகத்திலே செய்ய போகிறேன்.
Forgive me my sins so that I can do your will.
உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாத ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடும்.
Deliver me from evil so that I can do your will.
தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுமாறே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய முடியும்.
After so many years of praying that prayer, at last today you have understood what that prayer is.
இப்படி அநேக ஆண்டுகளாக இந்த ஜபத்தையே ஜபித்து ஜபித்து இன்றைக்கு இந்த ஜபத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள்.
Now you have known the truth.
இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது.
If you respond to this, it will set you free.
இந்த சத்தியத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்கிறீர்களானால் அது உங்களை விடுதலையாக்கும்.
But you can listen to this message and go out and live the same old selfish life that you have lived so far as a Christian.
இந்த செய்தியை கேட்ட பின்னரும் இந்த ஹாலை விட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுது இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த சுயநலமுள்ள தன்னலமுள்ள வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்.
Then I guarantee that you will remain a baby all your life.
அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவாதத்தோடு கூட சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் சிறு குழந்தைகளாகவே இருப்பீர்கள்.
So what I'm asking you today is how many of you want to grow up?
ஆகவே இன்றைக்கு நான் உங்களிடம் என்ன கேட்கிறேன், உங்கள் எத்தனை பேர் வளர விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்?
You say you've been a believer 30 years.
நான் 30 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா?
What are you praying?
நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள்?
Are you still a daughter or a son of a leech saying give 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 to God?
இன்னும் தா 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 என்று கேட்கிறதன அட்டனுடைய குமாரனாய் குமாரத்தியாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா?
My brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
don't think I'm scolding you.
நான் உங்களை திட்டுகிறேன் என்று என்ன
வேண்டாம்.
No. இல்லை இல்லை.
I'm not anybody to throw stones at you.
நான் உங்களை யார் மீதும் கல்லெறிவதற்கு நான்
I am a sinner.
பொருட்டல்ல. நான் ஒரு
பாவி. Saved by the grace of God.
இந்த தேவனுடைய கிருபையாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
This is what I discovered in my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதை தான் நான் கண்டுபிடித்தேன்.
I discovered in my life that I was this type of son of a leech.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட அட்டையுடைய குமாரனாக இருந்திருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன்.
Going to God, give me, give me, give me, give me.
எப்பொழுதுமே தேவனிடத்தில் போய் எனக்கு இதை தாங்க அதை தாங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தவனாக இருந்தேன்.
Reading books on how I can get more from God.
தேவனிடத்தில் நான் அதிகமாக எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நான் புத்தகங்களை வாசிக்கிறவனாக இருந்தேன்.
And I found I was a baby.
நான் ஒரு குழந்தையாக இருப்பதை கண்டுபிடித்தேன்.
Backslider.
பின்மாற்றக்காரன் இருப்பதை கண்டுபிடித்தேன்.
Till God showed me.
ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் வரை.
Your center is wrong.
நீ எதை மையமாய் வைத்திருக்கிறாய் அது தவறாய் இருக்கிறது.
You are in the center of your life and I came to save you from that sin.
நீ தன்னுடைய வாழ்க்கையில மையத்திலே இருந்தால் அந்த காரியத்தில் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன்.
I didn't come to save you only from murder and theft and
கொலையிலிருந்தும் திருட்டிலிருந்தும்
அடாட்டம்
விபசாரத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் உன்னை ரட்சிக்க வரவில்லை.
I came to save you first of all from your selfishness.
நான் முதலாவது உன்னுடைய சுயநலத்திலிருந்து உன்னை ரட்சிக்க வந்தேன்.
Then I understood why Jesus came.
அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் ஏன் இயேசு வந்தார் என்று.
He didn't just come to save me from smoking and cinema going and gambling and drinking.
ஏதோ சிகரெட் குடிப்பதிலிருந்தும் சினிமாவுக்கு போவதிலிருந்தும் சூதாட்டத்திலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் இயேசு ரட்சிக்க வரவில்லை.
I remember when I was born again 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்த பொழுது
I used to go to meetings and I used to hear testimonies.
நான் கூட்டங்களுக்கு சென்று இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டிருக்கிறேன்.
Somebody would get up.
யாரோ ஒரு எழுந்து நிற்பார்.
I used to smoke.
நான்
I used to drink.
நான் பொய் பிடித்துக் கொண்டிருந்தேன். நான் குடிகாரனாக இருந்தேன், சூதாட்டக்காரனாக இருந்தேன்.
Like that they glorify the devil for one or two minutes.
இப்படி ஒன்றிரண்டு நிமிஷங்களுக்கு பிசாசை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள்.
Oh, I did so many terrible sins.
நான் மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன்.
And then Jesus has now set me free.
இப்படி இயேசு விடுதலை எதற்காக?
From gambling,
சூதாட்டத்திலிருந்து,
drinking,
குடியிலிருந்து,
and smoking,
புகைப்பிடிப்பதிலிருந்து,
and cinema going.
சினிமாவுக்கு போவதிலிருந்து.
Some heathen man sits there.
அங்கே உள்ள ஒரு புரஜாதி மனுஷன் உட்கார்ந்திருக்கிறான்.
He says, I don't smoke.
அவன் சொல்லுகிறான், நான் புகைப்பிடிப்பதில்லை.
I don't drink.
நான் குடிப்பதில்லை.
I don't gamble.
நான் சூதாட்டம் செய்வதில்லை.
I don't do all these things.
இவையெல்லாம் நான் செய்வதே இல்லை.
So I don't need your Jesus or your salvation.
ஆகவே உன்னுடைய இயேசு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்.
What Jesus came to save us from?
இதிலிருந்து மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியாக இயேசு ரட்சிக்கப்படாத இயேசு வந்தாரா?
That was my understanding because I was young.
நான் அப்பொழுது இளமையா இருந்த பொழுது அப்படி தான் நான் புரிந்து கொண்டேன்.
Small babies don't have much understanding.
சிறிய குழந்தைகளுக்கு அவ்வளவு புத்தி இல்லை.
And I was a spiritual baby.
நான் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாக இருந்தேன். ஆனால்
as I grew up,
நான் வளர வளர
I understood.
நான் புரிந்து கொண்டேன்.
Jesus came to save me from selfishness.
என்னை சுயநலத்திலிருந்து ரட்சிக்க முடியாக விடுவிக்க முடியாக இயேசு வந்தார்.
This attitude of give 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 going to God and say give give give.
தேவனிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இத தாங்க 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 என்று கேட்கிற மனப்பான்மையிலிருந்து விடுவிக்க முடியாக வந்தார்.
You know, we all know the story of the prodigal son.
கெட்ட குமாரனுடைய கதை எல்லாம் நமக்கு தெரியும்.
And we know that is the story of a sinner who went and spoiled his life and came back to God.
ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு மீண்டுமாய் தேவனிடத்தில் வருகிற ஒரு கதை.
But do you know how his sin started?
அவருடைய பாவம் எப்படி ஆரம்பித்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
When you read that in Luke 15:12.
லூக்கா 15 அதிகாரம் 12 வசனத்தில் வாசித்து
பாருங்க. The younger boy went to his father.
இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துக்கு போய்
What did he tell the father?
தகப்பனிடத்தில் என்ன சொன்னான்?
Two words.
இரண்டு வார்த்தைகள்.
Give me.
எனக்கு தாரும்.
Give me.
எனக்கு தர வேண்டும்.
Father, give me.
தாப்பனே எனக்கு தர வேண்டும்.
That is where the sin started.
அங்கேதான் அந்த பாவம் ஆரம்பித்தது.
And he got something from his father.
தன்னை தாப்பனிலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டான்.
And he went and spent it on himself.
அவன் தனக்காகவே அவ்வளவையும் செலவு செய்தான்.
That's how he destroyed his life.
இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்துக் கொண்டான்.
Have you understood the point of that story there?
இந்த கதையுடைய குறிப்பை புரிந்து கொண்டீர்களா?
You can call yourself a Christian.
உன்னை கிறிஸ்தவன் என்று நீ அழைத்துக் கொண்டிருக்கலாம்.
You come to the father.
நீ தாப்பனிடத்தில் வரலாம்.
You say just like him, Father, give me.
இந்த கெட்டகுமாரன் சொன்னது போலவே பிதாவே எனக்கு தாருங்கள் என்று கேட்கலாம்.
Give me an increment in my salary.
சம்பளத்திலே ஒரு உயர்வை எனக்கு தாருங்கள்.
You get an increment.
உனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது.
You get 5000 rupees more.
இப்பொழுது 5000 ரூபாய் சம்பளத்திலே கூடுதலாக கிடைக்கிறது.
For whom is that 5000 rupees?
யாருக்காக அந்த 5000 ரூபாய்?
For yourself.
உங்களுக்காக தான்.
What is the difference between you and this prodigal son?
கெட்ட குமாரனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
You went to the father.
நீங்களும் தகப்பனிடத்தில் போனீர்கள்.
Give me.
எனக்கு தாரும் என்று
கேட்டீர்கள்.
உங்களுக்கு கிடைத்து விட்டது.
You went and spent it on yourself.
இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுக்கே நீங்கள் செலவு செய்கிறீர்கள்.
No wonder you are so far from God, just like this prodigal son was.
இந்த இளைய மகனை போலவே நீங்களும் தகப்பனை விட்டு தூரமாக இருப்பதே ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
There are a lot of people who sit in the meetings and clap their hands and shout hallelujah who are far away from God.
கூட்டத்திலே அநேகர் உட்கார்ந்து கொண்டு கை தட்டி அல்லேலூயா என்று பாடல் பாடி சத்தம் போட்டுக் கொண்டு தேவனுடைய ஆனாலும் அதே சமயத்தில் தேவனை விட்டு தூரம் இருக்கிறார்கள்.
Their attitude to God is give me something which I can spend on myself.
ஏனென்றால் அவருடைய மனப்பான்மை எல்லாம் ஆண்டவரே நான் எனக்காக செலவு செய்ய முடியாது எனக்கு ஒன்றை தாரும் என்பதுதான்.
Jesus came to save us from that.
இதிலிருந்து நச்சிக்க முடியாது இயேசு வந்தார்.
Now after many years after he's made a mess of his life.
இப்பொழுது அநேக வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை குழப்பி கெடுத்து கொண்ட பிறகு
he comes back.
அவன் மீண்டும் திரும்பி வருகிறான்.
Now what does he say? See this big difference.
The பெரிய வித்தியாசத்தை பாருங்க.
You have read the story of the prodigal son many times. Have you ever seen this difference?
நீங்கள் அநேக முறை இந்த கெட்ட குமாரனை கதையை படித்திருக்கிறீர்கள். இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கொண்டா
you will learn something new today.
இப்பொழுது இன்றைக்கு புதிதாக ஒன்றை கற்றுக்
கொள். When he came back to his father's house,
தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது
he never said give me.
எனக்கு தாரும் என்று அவன் கேட்கவில்லை.
You know what he said?
அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
Verse 19.
19 வசனம்.
Make me into something.
என்னை ஒன்றாய் மாற்றும் என்று.
Make me your servant.
உம்முடைய வேலைக்காரனாய் என்னை வைத்துக் கொள்ளும். கூலிக்காரனாய் என்னை வைத்துக் கொள்ளும்.
Do you know the difference between give me and make me?
தாரும் என்பதற்கும் கூலிக்காரனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா?
In those two words you can see the difference between a baby and a grown up person.
ஒரு குழந்தைக்கும் ஒரு வளர்ந்தவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இரண்டு வசனங்களிலே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
Right now you can find out what you are.
இப்பொழுதே நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும்.
I told you I'm not scolding you.
நான் ஏற்கனவே உங்களை திட்டவில்லை.
I'm not a teacher.
நான் ஒரு வாத்தியார் அல்ல.
I'm your brother.
நான் உங்களுடைய சகோதரன்.
I'm your servant.
நான் உங்களுடைய ஊழியக்காரன்.
I'm trying to help you to come to a higher level spiritually.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேலான நிலைக்கு வரும்படியாக உதவி செய்ய வந்திருக்கிறேன்.
I'm trying to give you a promotion to a higher class.
மேலான ஒரு வகுப்பிற்கு நீங்கள் போகும்படியாக உயர்வை கொடுக்க வந்திருக்கிறேன்.
So many years you've sat in a class where you prayed give me give me give me give me give me give me.
வருடங்களாக இளைய குமாரனை போல எனக்கு தாரும் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற வகுப்பில் கீழான வகுப்பில் இருந்தீர்கள்.
You spent it all on yourself and you are still such a baby spiritually.
நீங்கள் அப்படி கிடைத்ததெல்லாம் உங்களுக்கே செலவழித்து விட்டீர்கள். ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
Now
இப்பொழுது
stop praying that prayer.
அந்த ஜபத்தை செய்வதை நிறுத்தி விடுங்கள்.
Start praying like this.
இதே போல ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
Father,
தகப்பனே,
make me your servant.
என்னை உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாய் என்னை மாற்றும்.
Make me like Jesus.
இயேசுவை போல என்னை மாற்றும்.
Not give me but make me.
என்னை எனக்கு தாரும் என்றல்ல ஆனால் என்னை மாற்றும்.
And if you start praying like that,
இப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது
then you will be sitting at the father's right hand just like this boy sat.
இந்த மகன் உட்கார்ந்தது போலவே நீங்கள் பிதாவுடைய வலது பார்த்து உட்கார்ந்திருப்பீர்கள்.
Father took out the ring from his hand and put it into the
தன்னுடைய கையிலே இருந்த மோதிரத்தை கனெக்ட் தன்னுடைய மகனுடைய கையிலே மாட்டினார்.
Because he said, make me.
என்று சொன்னால் அவன் என்னை இப்படி மாற்றும் என்று கேட்டான்.
You know, this is what God is waiting for.
தேவன் எதற்காக தான் காத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
He is waiting to see how many children will stop praying, give me and say make me.
எத்தனை குழந்தைகள் எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு என்னை இப்படி மாற்றும் என்று ஜெபிக்க போகிறோம் அவனோட எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கிறான்.
வேலைக்கு ஒரு பொறுப்புணர்வை வைத்துக் கொள்ள உதவி
செய்யும்.
Somebody
called him the prince of devils, Beelzebub.
பிசாசினுடைய அதிபதி பெயர் செபுல் என்று இயேசு அழைத்த பொழுது
you know how Jesus responded?
இயேசு எப்படி அதற்கு மாறுத்தரம் சொன்னார்?
Have you spoken a word against the Son of Man?
நீங்கள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீர்களா? பேசியிருக்கிறீர்களா?
You are forgiven.
நீங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று.
That is what it means to make me like Jesus.
என்னை இயேசுவை போல மாற்றம் என்றால் இதுதான் அர்த்தம்.
God, somebody calls me the devil.
யாரோ ஆண்டவரே என்னை பிசாசு என்று கூப்பிடுகிறார்கள்.
I say, you are forgiven.
நீ மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்ல வேண்டும்.
I am not even like the Son of Man.
நான் தேவகுமாரனை போல கூட நான் இல்லை.
He forgave, why can't I forgive?
அவரே மன்னித்தால் நான் ஏன் மன்னிக்க முடியும்?
What did they do? What did he do when they spat on his face?
அவரை முகத்திலே துப்பின பொழுது அவர் என்ன செய்தார்?
And they killed him.
அவரை கொலை செய்தார்கள்.
Father, forgive them.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
Lord, make me like Jesus.
அன்றுடன் இயேசுவை போல மாற்றும்.
That I am ready to forgive everybody no matter what they do to me.
எனக்கு என்ன காரியங்களை செய்தாலும் தீங்கிழைத்தாலும் ஆண்டவரே அவர்களை நான் உடனே மன்னிக்கிறேன்.
Judas Iscariot was stealing his money every day.
ஒவ்வொரு நாளும் யூதாஸ்காரியோத்து இயேசுடைய பணத்தை திருடிக் கொண்டே இருந்தான்.
Did he catch him by the neck and say, I'll take you to court?
இயேசு இந்த யூதாஸ்காரியை கழுத்தை பிடித்து உன்னை வாப்பா உன்னை நியாயஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல என்று சொன்னாரா?
He said, okay.
இல்லை போகட்டும் என்று
சொன்னார். He called him friend.
அவனை நண்பனே என்று அழைத்தார். சிநேகிதனே என்று
wanted to try and save him from that terrible life.
இந்த பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது என்னை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார்.
Do you want to pray, make me like Jesus?
இயேசு போல என்னை மாற்றும் என்று ஜெபிக்க விரும்புகிறீர்களா?
Then we grow spiritually.
அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம்.
Please learn this.
தயவு செய்து இதை கற்றுக்கொள்ளுங்கள்.
When you stop saying give me,
எனக்கு தாரும் என்று சொல்வதை நிறுத்திவிட்டால்,
start saying make me like Jesus,
இயேசு போல என்னை மாற்றும் என்று சொல்ல ஆரம்பித்தால்,
you will start growing spiritually.
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிப்பீர்கள்.
I say that is the difference between what I preach and what a lot of other people preach.
அப்ப அநேக பிரசங்கங்கள் பிரசங்கிப்பதற்கும் நான் பிரசங்கிப்பதற்கும் இதுதான் வித்தியாசம்.
They teach you how to go to God and say, give me health, give me prosperity, give me this, give me that.
அவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள்? எப்படி தேவனிடத்திலே போய் ஆரோக்கியத்தை தாரும், செழிப்பை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்கிறார்கள்.
I say, don't ask for those things.
நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை கேட்க வேண்டாம்.
Pray our Father.
உன்னை பட்டினி இருக்க வைத்து விடுவாரா?
நோ,
இல்லை இல்லை.
ஆல் தி அதர் திங்ஸ் வில் பீ ஆடட் டு
யூ. மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஹி வோன்ட் லெட் யூ ஸ்டார்வ்.
அவர் உங்களை பட்டினி கிடைக்க வைப்பதில்லை.
ஹி வோன்ட் மேக் யூ லிவ் இன் தி ஸ்லம்.
ஒரு சேரி பகுதியில் உன்னை வாழ்வதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார்.
ஹி வோன்ட் லீவ் யூ ஜாப்லெஸ்.
வேலை இல்லாமல் திரிவதற்கு உன்னை அனுமதிக்க மாட்டார்.
ஹி வோன்ட் மேக் யுவர் சில்ட்ரன் சஃபர்.
உங்கள் பிள்ளைகள் பாடுபடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்.
ஹவ் கேன் ஹி டு தட்? ஹி இஸ் எ லவ்விங் ஃாதர்.
அவர் ஒரு அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். எப்படி அவர் மனதார அதை செய்வார்?
ஐ அம் திஸ் சைல்ட்.
நான் அவருடைய குழந்தை.
I'm not the son of a leech.
நான் அட்டகரை குமாரத்தி குமாரன் அல்ல.
No, I'm a son of God.
நான் தேவனுடைய குமாரன்.
I was the son of a leech for so long.
இவ்வளவு நாட்களாக நான் அட்டகருடைய குமாரனாக இருந்தேன்.
Give, 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 give.
தா 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 என்று கேட்டுக்கொண்டே
இருந்தேன். Now I have become a son of God.
இப்பொழுது நான் தேவனுடைய பையனாக
மாறிவிட்டேன். I have to be about my father's business.
என்னுடைய பிதாவுடைய காரியங்களை நான் கவனிக்க வேண்டும்.
And God hasn't made me start.
தேவனை ஒருபோதும் பட்டினி போடவில்லை.
Make my children suffer.
என்னுடைய பிள்ளைகள் பாடுபட அவர் அனுமதிக்கவில்லை.
So God says,
அவர் தேவன் சொல்கிறார்,
the way to live the Christian life,
கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டிய விதமாவது,
is not by seeking these earthly things first.
முதலாவதாக இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடுவதன் மூலமாக அல்ல.
The kingdom of God first.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு.
I will take care of your earthly needs without your asking.
நீ கேட்காமலேயே உன் பூமிக்குரிய தேவைகளை நான் சந்திப்பேன்.
God says, make me the center of your life. You have been the center of your life so far.
இவ்வளவு நாட்களாக நீதான் உடைய வாழ்க்கையின் மையமாக இருந்தாய். இன்றிலிருந்து என்னை உன்னுடைய வாழ்க்கையின் மையமாக மாற்று என்று கேட்கிறார்.
What it means to walk in Jesus' footsteps.
இதுதான் இயேசுவின் அடிச்சுவடில் நடப்பது என்னுடைய பொருள்.
I am no longer the center of my life.
இனியும் என்னுடைய வாழ்க்கையின் மையமாக நான் இருப்பதில்லை.
God is the center.
தேவனே மையம்.
It's not a question of how people treat me.
என்னை ஜனங்கள் எப்படி நடத்துவார்கள் என்பது கேள்வி அல்ல.
Let people treat me like rubbish.
என்னை ஒரு குப்பை போல நடத்தி விடட்டும்.
Let God be glorified.
தேவனே மகிமைப்படட்டும்.
Let people spoil my name.
என்னுடைய பெயரை ஜனங்கள் கெடுத்து விடட்டும்.
But hallowed be his name.
ஆனால் அவருடைய நாமமும் உயர்த்தப்படட்டும்.
That is the true disciple of Jesus.
இதுதான் இயேசுவின் மெய்யான சீஷன்.
See Jesus when they called him a devil.
இயேசுவை பிசாசு என்ற ஜனங்கள் அழைத்த பொழுது,
I don't mind what you call me.
அவனை குறித்து தவறாய் பேசினால் தேவனுடைய நாமத்தை கனவினப்படுத்த வேண்டாம். தேவன் உடைய வாழ்க்கையில மையமா இருக்கிறாரா?
You can change today.
இன்றைக்கு அவருடைய மாற்ற முடியும்.
Ask Jesus to change you.
இயேசுவே என்னை மாற்றும் என்று கேளுங்கள்.
Lord become the center of my life.
ஆண்டவரே இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் மையமாய் மத்தியிலே நீரே இரும்.
You will no longer be a baby.
நீங்கள் இனியும் குழந்தைகளாக இருக்க மாட்டீர்கள்.
You will be a mature son.
நீங்கள் ஒரு வளர்ந்த மகனாக இருப்பீர்கள்.
Your personal life will change.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மாறும்.
Your home life will change.
உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறும்.
Your church life will change.
உங்கள் சபை வாழ்க்கை மாறும்.
Your ministry will change.
உங்கள் ஊழியங்களும் மாறும்.
I found that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இது மெய் என்று கண்டிருக்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கியிருக்கும் பொழுது,
has God spoken to your heart about the need in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவையை குறித்து தேவனோடு கூட பேசியிருக்கிறாரா?
I want to tell you my brother sister, Jesus has come to give you a promotion today to a higher class.
ஒரு மேலான வகுப்புக்கு உயர்வை தர முடியாக இயேசு இந்த நாளிலே வந்திருக்கிறார்.
Start praying this prayer from today.
இன்றிலிருந்து இந்த ஜெபத்தை நீ செய்வாயாக.
Make me like Jesus in my home.
என்னுடைய குடும்பத்திலே என்னை இயேசுவை போல மாற்றும் ஆண்டவரே.
Lord make me like Jesus.
ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றும்.
So many years I have prayed, give me.
அநேக ஆண்டுகளாக எனக்கு தாருங்கள் 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 என்று ஜெபித்திருக்கிறேன்.
Now I want to pray, make me like Jesus.
இப்பொழுது என் இயேசுவை போல மாற்றும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
Your life will change radically from today.
இன்றிலிருந்து இது உன்னுடைய ஜெபமா இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கை தீவிரமாய் மாறும்.
Lord I want you to be the center of my life.
ஆண்டவரே நீரே என்னுடைய மையமாய் இருக்க வேண்டும்.
And I know all the earthly things you will add to me.
பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நீர் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
bless everyone here.
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
Your name be glorified through each one.
ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
We'll continue tomorrow evening.
நாளை மாலையிலும் நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம்.